ஓதுவித்தல் கேட்பித்தல் இந்த நிலையில் பிறவி முடிந்தவர்களும் திரும்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? ஈசன் அருளாலே பிறவி எடுத்து அல்லது பதங்களில் இருக்கும் பொழுதே சிவபிரான் அருளை பெற்று, சிவபிரானை ஆசான் அருளாக பெற்று, அல்லது இங்க வந்து பெற்று என்ன செய்வார்கள்? ஞான நெறியினை அடைந்தே வீடுபேர் அடைவார்கள். அதுபோல சரியை கிரியா யோகங்களை அனுஷ்டித்தவர்களும் அதற்குரிய பதமுத்திகளை எல்லாம் பெற்று, அப்புறம் பதங்களில் இருந்தவாறேயோ அல்லது இந்த உலகத்தில் வந்து தோன்றியோ ஞான நெறி அடைந்தே வீடுபேர் அடைவார்கள். ஆகையினால் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை என்ற இந்த ஞான படிநிலைகளை எல்லாம் ஒருவர் வந்து பயிலாமல் முத்தி பெறுதல் என்பது கிடையாது. ஆகையினால் உண்மை ஞானத்தின் மூலமாகவே வீடு வேறு கிடைக்கும். எல்லாருக்கும் ஞானம்தான் முடிவான வாயில், வீடு வேற்றுக்கு முடிவான வாயில் என்று உணர்த்துகின்றார். ஆகையினாலே இந்த பாடலுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, சரியைக்குரிய யோகங்களை அனுஷ்டித்தவர்கள் அந்த சரியைக்குரிய யோகங்களுக்கெல்லாம் வந்து பயன்கள் சொல்லும் பொழுது, இச்சரியை இயற்றியவர்கள் ஈசன் உலகில் இருப்பார்கள், இக்கிரியினை இயற்றியவர்கள் வந்து ஈசனுக்கு அருகில் இருப்பார்கள், யோகத்தை இயற்றியவர்கள் ஈசன் உருவினை பெறுவார்கள்னு அந்தந்த பாடல்களில் ஆசிரியர் அருள் செய்தார் இல்லையா. ஆகவே இவை மட்டும்தான் இந்த சரியைக்குரிய யோகங்களுக்கு பயன் போலும் என்று நாம் வந்து ஒரு முடிவினை மேற்கொண்டு விடக்கூடாது. அதெல்லாம் இடைப்பட்ட பயன்கள். சரியை செய்தவருக்கு சாலோகம் என்ற பதமுத்தின்னா அது இடைப்பட்ட பயன். அப்புறம் அவர்களுக்கு கிரியை செய்யக்கூடிய நல்ல பிறவி கிடைக்கும். அதை செம்மையாக அவர்கள் செய்தால் சாமீபங்கிற பதம் கிடைக்கிறது, அதுவும் ஒரு இடைப்பட்ட பயன் தான். இடைப்பட்ட பயனை அவாந்தர பயன் என்று சொல்வார்கள். அவாந்தர பயன் தான், முடிவான பயன் என்று. அப்புறம் யோகம் செய்வதற்குரிய ஒரு நல்ல பிறவியை அவர்கள் திருவருளாலே பெறுவார்கள். பெற்று யோகத்தை ஏற்றி சாரூபம் என்ற அந்த ஈசன் உருவத்தை பெறுதலாகிய அவாந்தர பயனை பெறுவார்கள். அப்புறம் ஞான நெறியை அவர்கள் கடைபிடித்து முடிவான அந்த பரமுத்தியினை எய்துவார்கள். ஆகவே முத்திக்கு நேரடி வாயில் ஞான நெறிதான். எந்த நெறியில் வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் முடிவான நெறி ஞான நெறிதான். ஆகையினால் எங்க பசுபுண்ணியங்களோடு ஒப்பிட்டு சொன்னார். ஆமா, சரியாதி புண்ணியங்களுக்கு வந்து சாலோகாதி பயன்கள் வந்து அவாந்தர பயன்தான், அவையே முடிவான பயன் அல்ல என்று இங்கு சொல்ல வரும்பொழுது, பசுபுண்ணியங்களை விட இந்த சரியாதிகளுக்குரிய பதமுத்திகள் மேலானவை. பசுபுண்ணியங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கலோக பேர்களை விடவும் பதிபுண்ணியங்களாகிய இந்த சரியாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாலோகாதி பயன்கள் மேலானவை. ஆமா, அதாவது சொர்க்கலோக பேர்கள் இருக்கும்போது இடையில அசுரர்களால துன்பம் விளைந்தாலும் விளையலாம், வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த சாலோகம் சாருமி இந்த பதங்கள் இருக்கும்பொழுது எந்த துன்பம் என்பது சிறிதளவும் கிடையாது. அது கொஞ்ச கால பேர் தான். இதோட ஒப்பிடும்பொழுது அது கால அளவு மிகவும் குறைவு. எதற்கு? சொர்க்கலோக பேர்களுக்கு. அதான் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவின் மீழ்வர், விரைந்து அந்த நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள் என்பதற்காக தான் இமைப்பளவின்னு சொன்னார். அதுக்கு காலம் குறைவு. ஆனா சாரோகாதி பயன்கள்ல நீண்ட காலம் இருக்கலாம், துன்பம் என்பது சிறிதமின்றி இருக்கலாம் என்று சொன்னார். ஆகவே பாவச்செயல்களை நோக்க புண்ணிய செயல்கள் சிறப்பானவைதான், அதை நாம மறுக்கவே இல்லை. பாவத்துக்குரிய பயன் வேறு, புண்ணியத்துக்குரிய பயன் வேறு இல்லையா. பொதுவான நீதி நூல்கள் பாவச்செயல்களின் தாழ்வினை எடுத்துரைத்து புண்ணிய செயல்களின் மேன்மையினை எடுத்துரைக்கும். நாம் இந்த மாதிரி ஞான சாத்திரங்கள் அந்த புண்ணிய செயல்களை விடவும் சிவபுண்ணிய செயல்கள் எவ்வளவு மேலானவை என்று அந்த ஏற்றதாழ்வு எடுத்துரைக்கின்றன, அவ்வளவுதான். ஆகவே இங்கு சொல்லப்படுவது என்னவென்றால், புண்ணியங்கள் அதாவது பசு புண்ணியங்கள் சொல்வார்கள், தன்முனைப்போடு செய்யப்படுகின்ற புண்ணியங்கள், அந்த புண்ணியங்களை காட்டிலும் பதிபுண்ணியங்களே மேலானவை என்று சொல்லி, அந்த பதிபுண்ணியங்களாகிய சரியக்கிரிய யோகங்களுக்கும் சாலோகம் சாமீபம் சாருவம் இந்த பதமுத்திகள் இடைப்பட்ட பயன்கள் தான், மேலான ஒரு ஞான நெறியும் வீடு பேரும் அவர்களுக்காக காத்திருக்கின்றது என்று இங்கே ஆசிரியர் உணர்த்தி வருகின்றார். இனி அடுத்தார் போல இன்னொரு நெறி சொல்கின்றார். என்னவென்றால், விதி வழி அதாவது சமய சாத்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ள விதி வழியே சரியக்கிரிய யோகங்களை அனுட்டிக்காமல் அன்பு மிகுதியினாலே பக்தி மிகுதியினாலே வழிபாட்டினை செய்தல் எப்படி அப்படின்னு, அதற்குரிய சூழல் இல்லாமல் அதை நாம மறந்துடக்கூடாது. அதற்குரிய சூழல்ல இருந்தா விதி வழி தான் அனுட்டிக்க வேண்டும். விதிகளை சொன்னால் அதற்குரிய அந்த சூழ்நிலை இருந்தால் விதிகளை புரிந்து கொள்ளலாம், அவற்றை கடைபிடிக்கலாம் முடியும் என்று சொன்னால் அதை கடைபிடிக்கத்தான் செய்யும். நம்முடைய அதிபத்தனாயினார், நம்முடைய கண்ணப்பனாயினார், இவருடைய சூழல் எப்படிப்பட்டது, அவர்கள் அந்த பக்தி நெறியில் நின்றார்கள். ஆனா மற்ற நாயன்மார்கள் பாருங்க, மற்ற நாயன்மார்கள் தான் விதி வழி நின்றவர்கள் தான். ஆகையினால அந்த மாதிரி சூழலில் உள்ளவர்கள் அந்த மாதிரி அன்பு வழியில் நின்றார்கள். அது காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வினையில ஏதாவது ஏதோ ஒரு வினை காரணமாக ஏதாவது ஒரு பிறப்பில பிறக்கலாம். பிறந்தாலும் முந்தைய பிறவிகளிலே விதி வழி ஆற்றிய சிவபுண்ணியங்கள் அவர்களுக்கு மிகுதியாக உள்ளன. அதனாலதான் எந்த பிறவியில பிறந்தாலும் அவர்களுக்கு அன்பு ஊற்றெடுக்கின்றது. அன்பு சும்மா ஊற்றெடுக்குமா? ஏன்னா விதியை வகுத்தவர் யாரு? சிவபெருமான். இந்த ஆன்மாக்கள் இந்த வழி இந்த வழியில் இல்லையா, இந்த மாதிரி விதிமுறைகளை அனுட்டித்து இந்த ஆன்மாக்கள் வழிபட்டால் இந்த ஆன்மாக்களின் பாச வலிமை கெடும் என்பது பெருமானுக்குத்தானே தெரியும். அகத்தொரு நோய்க்கு உள்ளினரே அன்றி இல்லையா, அகத்தொரு நோய்க்கு உள்ளினர் அன்றி சகத்தவரும் காண்பரவுதான் என்று சொன்னார். ஆகவே உள்ளத்திலே இமைப்பொழுது நீங்காமல் இருக்கின்ற அந்த பெருமான் தான் என்ன அறிவார், எந்த விதி வழியே இந்த உயிர்கள் வழிபாட்டு நிலையில் சென்றால் இந்த உயிர்களுக்கு வந்து தெளிவு பிறக்கும் தெரியும். ஆகவே அந்த விதி வழியே பல பிறவிகளிலே வழிபட்ட அந்த பாக்கியத்தினாலே இடையில ஏதாவது ஒரு பிறவி விதிகளை கடைபிடிக்க முடியாத ஒரு அந்த சூழல் எல்லாம் அதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் கொண்ட பிறவியிலே வந்து பிறந்தாலும் அவர்களுக்கு அந்த பக்தி வந்து அளவிறந்து பெருகும். ஆகையினாலே அப்படி பக்தி வழியிலே நின்றவர்கள், விதியெல்லாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் பக்தி வழியிலே நின்றவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எத்துணை சிறப்பாக பக்தி வழி நின்றாலும் சரி அவர்களும் இந்த ஞான நெறியை அடைந்துதான் வீடு வேறு அடைய முடியும் என்று இந்த பாடலில் சொல்கின்றார். ஏன்னா ஏற்கனவே ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் வந்தவர்களும் கேட்டல் சிந்தித்தல் மூலமாகத்தான் வீடுபேர் அடைய முடியும். அந்த கேட்டல் ஞான சிந்தித்தல் ஞானம் அந்த ஞான நெறி மூலமாகத்தான் வீடுபேர் அடைய முடியும். சரியக்கிரியவங்களை முடித்தவர்களும் நேரடியாக வீடுபேர் அடைய முடியாது. ஆமா, சாலகம் சாமியம் சார்புகள்லாம் அனுபவிச்சு மறுபடியும் ஞான நெறிக்கு வந்துதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், வீடுபேர் அடைய வேண்டும். அதுபோல இங்கேயும் இந்த பக்தி நெறியில் அன்பு வழியில் வந்து வழிபாடு செய்பவர்களும் இவர்களும் ஞான நெறியை பேற்றினை பெற்று அதன் பின்னர் தான் வீடு பேறு பெற முடியும் என்று சொல்ல வருகின்றார் இந்த பாடல். அந்த அன்பு நெறி பக்தி நெறிக்கு வந்து எடுத்துக்காட்டாக சிவஞானிகள் கையிலே தானம் செய்தலே ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னார். அந்த அன்பு நெறி பக்தி நெறி எத்தனையோ வழிகளில் செலுத்துவார்கள், அதுல ஒரு சான்றாக வந்து எடுத்துக்காட்டாக சிவஞானிகள் கையிலே தானம் செய்தல் அவர்கள் பெரும் பேரு. இதன் மூலம் அன்பு வழி பக்தி வழியிலே செல்பவர்கள் எல்லாருக்கும் இந்த பேரு தான் என்று பொதுவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த பாடலை சொல்லியிருக்கின்றார்கள். மிக முக்கியமான பாடல். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடினும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாவகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பிறப்பொன்றில் சாரப்பண்ணி சரியை கிரியாயோகம் தன்னிலும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நணுகுவிக்கும் தானே என்று. சிவஞானச் செயலுடையோர் கையில் தானம் அதாவது விதி வழியின்றி பத்தி வழியின் நின்றோர் சிவஞானிகள் கையின் கண்ணே தானம் செய்தளித்த பொருள் திலமளவே செய்திடும் செய்தளித்த பொருள் சிறிதே ஆயினும் சிறிது எல்லளவு தான் ஒரு தானம் செய்திருக்கின்றார். ஆனா யாருக்கு செய்திருக்கின்றார்? சிவஞானிகள் கையிலே செய்திருக்கிறார். அவர்கள் சிவஞானிகளிடத்திலே செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய திருக்கரத்திலே அந்த சிறிதளவு தானத்தை செய்திருக்கின்றார்கள். செய்தவர்கள் யாரு? அவர்களுக்கு தீக்கை பெற்றவர்கள் அல்ல, அவர்களுக்கு சமய ஆச்சாரங்கள்லாம் தெரியாது. ஆனா சுவாமி மேல ரொம்ப அன்பு உண்டு. ஆகவே இந்த சிவஞானிகளை அவர்கள் சிவபிரானாகவே கருதி அவர்கள் கையிலே சிலம் அளவு ஏதோ பொருளை தானமாக கொடுத்தார்கள், அவ்வளவுதான் செய்தார்கள். ஆனால் அந்த பயன் எப்படி திகழுமா? நிலம் மலை போல் திகழ்ந்து என்றார். நிலமும் மலையும் போல மிக்கு ஓங்குதலான் சொல்கின்றார். நிலமும் மலையும் அளவில் எவ்வளவு பெரியவை, அந்த மாதிரி இவர்கள் செய்த தானமும் அளவில் மிகவும் பெரியது. என்ன எந்த அளவுதான கொடுத்தார்கள் சொன்னீங்க அப்படின்னா உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்பார் திருவள்ளுவர் பெருமான். ஆகவே எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களுக்கு செய்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் உதவிக்கே சிறப்பு என்று சொல்வார். உதவியை மட்டும் நோக்கக்கூடாது, யாருக்கு அந்த உதவி செய்யப்படுகிறது பார்க்க வேண்டும். அதுபோல இது தூளமாக பார்க்கும் பொழுதுதான் சிவஞானிகளுக்கு இவர்கள் உதவி செய்வதாக தோன்றும். ஆனால் உண்மையில் தமக்கு பெரிய பேச்சினை தேடிக்கொள்கின்றார்கள் என்பதுதான் இங்க வந்து உண்மை. அவர்களுக்கு செய்வதன் மூலம் பெரிய பேற்றினை இவர்கள் அடைந்து விடுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பெருமை இருக்கின்றதே சிவஞானிகளுடைய பெருமையை பெருமையின் பலனாக அவர்களுடைய சிறப்பின் காரணமாக இவர்கள் கொடுத்த பொருள் சிறிய பொருளாக இருந்தாலும் அது நிலம் அளவும் மலை அளவுமாக பயன் பெறுகின்றது. எப்படியெல்லாம் அந்த பயன் இருக்கின்றது என்பதை ஆசிரியர் விளக்கிச் சொல்கின்றார். நிலம் மலை போல் திகழ்ந்து பெரிய அளவில் திகழ்கிறது. எப்படி என்றால் பவமாய கடலின் அழுந்தாவகை எடுத்து, அப்படி தானம் செய்தோர் மேற்கொண்டு அவர்கள் எத்தனையோ வினைகளை ஈட்டியிருந்திருக்கலாம் இதற்கு முன்னால, அதன் காரணமாக எத்தனையோ பிறவிகளை அவர்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த பிறவி சுழற்சியல் எல்லாம் அவர்களை வந்து சுழல விடாமல் அந்த பிறவி கடலில் அழுந்தாவகை அவர்களை எடுத்து அவர்களை என்ன பண்ணுவார்கள்? தவமாறும் பிறப்பு ஒன்று சாரப்பண்ணி, கொஞ்சம் தாண்டி வந்து சொல்றேன் மூணாம் அடிக்கு, தவமாறும் பிறப்பு தவம் நிறைந்த பிறப்பிலே பிறக்குமாறு அவர்களை பண்ணுவார் சிவபிரான். எப்படிப்பட்ட பிறப்பு தவமான பிறப்புனா அப்படின்னா பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க, இது இரண்டாம் படி துப்பாதிக்கும் தான் வரும். அதாவது அவர்களுக்கு பரபோகத்தை அனுபவிக்க செய்து, பரபோகத்தை அனுபவிச்சோம்னா அதுக்கு பாசம் தடையா இருக்கும். ஆகவே பாசத்தையும் அறுத்து, பாசத்தை அவர்கள் அறுக்கும்படி செய்து அதன் மூலமாக அவர்கள் பரபோகத்தை அனுபவிக்கும்படி செய்வதற்கு வாய்ப்பாக பாசத்தை அறுத்தெல்லாம் அதற்குரிய சிறந்த ஒரு பிறவியை அவர்கள் பிறக்க வேண்டும். பிறக்கணும்னா அதுக்கு ஒரு சிறந்த சிவபுண்ணியம் அவர்களுக்கு இருக்கணும். இந்த சிவஞானிகள் கையிலே அவர்கள் பொருள் வழங்கினார்களே, இந்த சிவபுண்ணியத்தினால அவர்கள் வந்து பாசத்தை அறுத்துக் கொள்ளவும் அதன் மூலம் பரபோகத்தை அனுபவிப்பதற்கும் வாய்ப்பாக உள்ள தவம் நிறைந்த ஒரு தவமயமான பிறவியிலே அவர்களை இறைவன் சார பண்ணுவார். சார பண்ணி சரி ஞானத்தால தான் விடுபெற அடைய முடியும், ஞானத்தை வரணும்னா சரியக்கிரிய யோகம் அவர்கள் இயற்றணுமே இல்லையா. முன்னால சொன்னாரு, சரியக்கிரியா யோகம் இயற்றிய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று இந்த அதிகரணத்தின் முதல் பாடல் புறச்சமய நெறிநின்றும் என்று தொடங்கக்கூடிய பாடத்தை சொன்னாரே ஆசிரியர், சரியக்கிரியா யோகம் இயற்றிய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் சொன்னாரே. அப்ப இவர்கள் வந்து அதெல்லாம் விதிவழி இயற்றவில்லையே, சிவஞானிகள் கையிலே இவர்கள் அன்போடு ஒரு பொருளை கொடுத்தார்கள், அதற்கு நீங்கள் வந்து பாசத்தை நீக்குவதற்கு வாயிலாக சிவபோகத்தை துய்ப்பதற்கு வாயிலாக இவர்களை தவ நிறைந்த பிறப்பிலே ஈசன் சார செய்வார் அப்படின்னா சரி, அந்த பிறப்புல சார்ந்தாலும் சரியக்கிரிய யோகம் எல்லாத்தையும் ஏற்றணுமே, அதெல்லாம் ஒரு பிறப்பில ஏற்ற முடியுமா என்று கேட்கலாம். அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்கின்றார், சரியக்கிரியா யோகம் தன்னிலும் சாராமே, இவர்களை சரியக்கிரியா யோகத்திலும் சார விடாமல் நேரடியாக ஞான நெறிக்கு உயர்த்தி விடுவார் என்று கூறுகின்றார். கூறினாலும் இல்லையா அதுக்கு எப்படி நாம வந்து பொருள் காண வேண்டும் என்றால், ஏன்னா முன்னால சொன்னதோட முரண்படாமல் காண வேண்டும். சொல்லளவில் அப்படிதான் இருக்குது, சரியக்கிரியாவத்தினை சாராம வந்து ஞான நெறிக்கு இவர்களை கொண்டு வந்து விடுவார்னு சொல்லளவில் அப்படி இருந்தாலும் முதல்ல சொன்னதோட முரண்படாம கொள்ள வேண்டும். அப்ப சரியக்கிரியாவங்களை அவர்கள் விரைவில் இயற்றுமாறு செய்து என்பதுதான். இந்த திருவருட் பையன்ல காப்புச்சுவையில சொல்வார் இல்லையா, ஆமா நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று தான் என்பார். விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிட்டியது என்றால் ஞான சாஸ்திரங்கள் எல்லாம் கற்க வேண்டிய நூல்கள் அல்ல, கற்காமலேயே பொருள் உணர்ந்து விடலாம் என்று சொல்வார். அதனுடைய உட்கருத்து என்ன, எளிதாக கற்றுவிடலாம், வருத்தமின்றி சிரமமின்றி எளிதாக கற்றுவிடலாம் என்பதுதான கருத்து. அத மாதிரி இங்க சிவஞான செயலுடையோர் கையில தானம் செய்தவர்கள் இவர்கள் தவன் நிறைந்த பிறப்பிலே பிறப்பார்கள். சரியக்கிரியா யோகத்திலும் சாராமல் இவர்களுக்கு ஞான நெறி கிட்டிவிடும் என்றால் அதுக்கு எப்படி பொருள் பண்ணணும்னா, சரியக்கிரியா யோகங்களில் வந்து விரைவாக இவர்கள் செய்து முடித்து ஞான நெறிய அடையுமாறு ஈசன் அருள்வார். ஏன்னா அந்த பக்குவம் இவர்களுக்கு வந்துவிட்டது, ஏன்னா இவர்களுடைய தடையா இருக்கிற பாசம் வந்து மிக மிக வலிமை குன்றி விட்டது. ஆகவே இவர்களால் சரியக்கிரிய யோகங்களை விரைவாக செய்ய முடியும் இல்லையா. பல பிறவிகளிலும் குன்றாத பாச வலிமை எப்படி இவர்களுக்கு திடீர்னு குன்றியது என்றார், சிவஞானிகளை தம்மை உய்விக்க வந்த சிவபிரானே என்று கருதி சிவஞானிகளை யாரெல்லாம் வழிபட்டார்களோ இல்லையா, குருமூர்த்திகள், சிறந்த அடியார் பெருமக்கள், குருமூர்த்திகள், குருமகா சன்னிதானங்கள், இவர்களை எல்லாம் யாராக காண வேண்டும், குரு முதல்வராகவே காண வேண்டும். நம்முடைய ஆதின குருமூர்த்திகளை கண்டால் குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளாக காண வேண்டும், ஸ்ரீகண்ட தேவநாயனாராக காண வேண்டும், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக காண வேண்டும். அதுபோல ஒவ்வொரு ஆதின குருமூர்த்திகளையும் அந்தந்த குருமுதல்வராகவும் பரமேஸ்வரனாகவும் காண வேண்டும். அப்படி கண்டு யார் வழிபாடு செய்கின்றார்களோ, அன்பு செய்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் இத்தகைய சிறந்த பேறு கிடைக்கும் என்று நம்முடைய சாத்திரங்கள் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆகையினாலே இங்கு அருமையாக சொல்கின்றார் ஆசிரியர், சரியக்கிரியா யோகத்தை விரைவிலே அவர்கள் ஏற்றுவார்களாம். ஏன்னா பொதுவா பல விரைவுகள்ல தான் ஏற்றணும் சரியக்கிரிய யோகங்களை, கால நீட்டிப்பு ஆகும், அதை ஏற்றி முடிப்பது அருமையான அரிய செயலாக விளங்கும். அந்த கால நீட்டிப்பும் அருமையும் இன்றி இவர்கள் வந்து சரியக்கிரியாவங்களை விரைவிலே ஏற்றுவார்கள். ஏன்னா அந்த பாசத்தடை இவர்களுக்கு மிகவும் குன்றிவிட்டது. ஏன்னா சிவஞானிகளை சிவமாகவே போற்றி அவர்களுக்கு அன்போடு ஒரு பொருளை கொடுத்து அந்த ஒரு செயலாலே இவர்களுடைய பாச வலிமை எத்தனையோ பிறவிகள் எடுத்து பக்குவப்பட்டு கெடவேண்டிய அந்த பாச வலிமையானது இந்த ஒரு தானம் செய்ததனாலேயே கெட்டுவிட்டது. ஆகவே சிறந்த ஒரு பிறவிலேயே அடுத்த பிறவி ஒரு சிறந்த பிறவியாக அமைந்து அந்த ஒரு பிறவிலேயே அவர்கள் சரியக்கிரிய யோகங்களை எல்லாம் விரைவாக ஏற்றி முடித்து இல்லையா அவர்களுக்கு அவர் முடித்ததனால சிவபெருமான் புதுமையான ஞான அனுபவத்தை ஊட்டுவாராம். அதான் நவமான தத்துவ ஞானத்தை நல்கி, நவமாகும் நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி புதுமையான அந்த தத்துவ ஞானத்தினை, உண்மை ஞான நெறியினை கேட்டல் சிந்தித்தல் தெரிதல் அந்த உண்மையான ஞான நெறியினை ஊட்டி நாதநடி கமலங்கள் நணுகுவிக்கும் தானே, சிவபிரானுடைய திருவடி கமலங்களையே அவர்கள் பொருந்து விடுவார்கள். பொருந்துமாறு செய்யும் நணுகுவிக்கும் எது, சிவஞான செயலுடையவர் கையில ஒரு தானம் செய்தார்களே அந்த புண்ணியம் வந்து அவர்களை சிறந்த பிறவியிலே சார பண்ணி சரியக்கிரியாவங்களில் விரைவாக இயற்ற பண்ணி இல்லையா? புதுமையான ஞான பேற்றையும் அவர்கள் பெறுமாறு பண்ணி அந்த நாதனுடைய திருவடிகளிலேயே சேர்த்து விடும். அந்த செயல் மட்டும் செஞ்சிட்டா மடமட மடன்னு ஞான நெறியை நோக்கி அவர்கள் முன்னேறி விடுவார்கள். அடுத்த ஒரு பிறவியிலேயே முன்னேறி வீடு பேரே அடைந்து விடுவார்கள். அடுத்த ஒரு பிறவிக்கு மேல அவர்களுக்கு பிறவி கிடையாது என்று அறுதியிட்டு உரைக்கின்றது இந்த பாடல். யாரு இது? இதுக்கு முன்னால் அவர்கள் சிவபுண்ணியங்கள் எல்லாம் விதிவழி செய்யல, அன்பு வழி நின்று இந்த தானத்தை செய்தார்கள். அதற்கு எவ்வளவு பெரிய பயன் பாருங்க. அப்போ வந்து விதிவழி செய்ய வேண்டிய காரியங்களை அன்போடு செய்தவர்கள் எவ்வளவு சிறப்பா முன்னேறுவார்கள் இல்லையா? விதிகளை அறியாமல் அன்பு மட்டும் கொண்டு செய்தவர்களுக்கே இவ்வளவு சிறப்புனா இல்லையா? விதிய அன்பு ரெண்டும் கொண்டு செய்ய வேண்டும் அப்பர் பெருமான் வலியுறுத்துகின்றார் ஒரு பாடல்ல. அப்பர் பெருமான் தேவாரத்திலே இருக்கின்றது. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு. விதியினால் இடவல்லார்க்கு என்பதனால விதிவெளியே ஏற்ற வேண்டும் என்பதும், ஆர்வத்தை உள்ளே வைத்து சொன்னதனால அன்போடும் ஏற்ற வேண்டும் என்பதும் இரண்டுமே பெறப்படுகின்றன. அப்படி ரெண்டும் சேர்ந்து செய்வர்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் தானே. அதனால இந்த பாடல் மூலமாக நமக்கு விதிவழி செய்யக்கூடிய வழிபாடு தேவையில்லை என்று நாம் அப்படி நினைக்கக்கூடாது இல்லையா? இதன் மூலம் என்ன நினைக்கணும்? விதிவழி வழிபாடு செய்ய தெரியாதவர்கள் கூட சிவஞானிகளிடத்திலே அன்பு வைத்தார்கள் என்றால் அவர்களுக்கே இவ்வளவு பேர் கிடைக்கும் போது விதிவழி செய்பவர்கள் சிவஞானிகளிடத்திலே அன்பு வைக்க வேண்டும். நாம் ஆலய வழிபாடு செய்கின்றோம் என்பதற்காகவோ அல்லது நாம் வந்து திருமுறைகளை நிறைய பாராயணம் பண்ணுகின்றோம், ஞான சாத்திரங்களை தான் சிந்திக்கின்றோம் என்பதற்காக அடியார்களிடத்திலே வந்து அவர்கள் வந்து அன்பு வைக்காமல் அடியார்களிடத்திலே வந்து ஒரு முனைப்பு காட்டக்கூடாது. நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நீ இவர் இவ்வளவு படித்திருப்பார் என்ற நோக்கோடு அடியார்களை பார்க்கக்கூடாது. அதுவும் குருமூர்த்திகளை எல்லாம் சிவமாகவே காண வேண்டும். அப்படி கண்டு வருபவர்கள் பெறக்கூடிய பயனைத்தான் இந்த பாடலிலே இவ்வளவு சிறப்பாக சொல்கின்றார். அதனால இங்க வந்து சரியக்கிரியா யோகங்களை வந்து அவர்கள் இயற்ற வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. ஏனையோர் மாதிரி கால நீட்டிப்பும் அருமையும் இருக்காது இல்லையா? அதனால சொன்னார். அதனால முன்னால சொன்னதோட நம்ம வந்து முரணும்படியா பொருள் கொள்ளக்கூடாது. சரிய கிரியா யோகம் செலுத்திய பின்னு சொன்னதோட முரணும்படியா பொருள் கொள்ளக்கூடாதுன்னு விசேடபுரிய சொல்கின்றார். அதுக்கு முந்தி கருத்து சாரமா சொல்லியிருக்கின்ற பொழிப்புரையை பார்க்கலாம். விதி வழியின்றி பத்தி வழியில் நின்று பதமுத்தியை பெற்றோர் முடிவின் கண் ஞான நெறியை தலைப்பட்டே வீடெய்துவர். ஆகவே பரபோகம் துப்பித்து என்று சொல்லும்பொழுது அந்த பதமுத்தியும் கொள்ளப்படுகின்றது. பதமுத்தியிலே அவர்களை இருக்க வைத்து அதன் பின்பு தவமாறும் பிறப்பொன்றில் சார பண்ணும் எது அதை செய்த அந்த புண்ணிய செயல் செயலே அதாவது வினையே பலன் தந்துடாது. அந்த அந்த செயல் காரணமா ஈசன் திருவருள் தரும் என்பது கருத்து. இருந்தாலும் அந்த செயலோட சிறப்பை சொல்வதற்காக இந்த செயலே தரும்னு சொன்னார். அந்த தானமே இத்தனையும் தரும் அப்படின்னு சொன்னார். இந்த தானத்தின் காரணமாக திருவருள் இந்த பெயர்களையெல்லாம் வழங்கும்ங்கிறது கருத்து. விதி வழியின்றி பத்தி வழியில் நின்று அதான் தானம்னு இந்த பாடல சொன்னது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். பத்தி வழியில் நின்று செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதான் பொழிப்புரை அந்த கருத்து சாரமா சொல்லுது. விதி வழியின்றி பத்தி வழியில் நின்று பதமுத்தியை பெற்றோர் முடிவின்கண் ஞான நெறியை தலைப்பட்டே வீடு எய்துவர் என்பதாம் என்று சொல்கின்றது. ஆகவே பத்தி நெறியில் நின்றோர்க்கு விசேட உரை சொல்ற பத்தி நெறியில் நின்றோர்க்கு பக்குவ மிகுதிப்பாட்டால் சரியக்கிரியா யோகம் எழுதிற்கை கூடி முற்று பெறுவன அன்றி ஏனோர்க்கு போல கால நீட்டிப்பும் அருமையும் உடையன அல்ல என்பார். பத்தி நெறியில் நிற்பவர்களுக்கு சரியக்கிரியா யோகம் வந்து எளிதில் கைகூடி முற்று பெறும். ஏனையோர்க்கு போல அதாவது பக்தி இல்லாம ஆனால் விதிகளை மட்டும் கடைபிடித்து பக்தியை போதுமான அளவு வளர்க்காமல் இருப்பவர்களுக்கு தான் அந்த சரியக்கிரியோகங்கள் நிறைய பிறவிகள் நீடித்து வரும் இல்லையா? ஞான நெறி அடைவதற்கு தாமதமாகும். ஆனா பக்தியோடு வாழ்பவர்களுக்கு வந்து ஏற்கனவே பக்தியோடு ஒரு சிவஞானிகளுக்கு தானம் செய்தவர்கள் வந்து அடுத்த பிறவியில அவர்கள் வந்து வரங்க அந்த தானத்தை செய்ததற்கே அவர்கள் பதமுத்தி. சரியக்கிரியோகம் ஏற்றவே ஆரம்பிக்கல, அதுக்கு முந்தைய அவர்கள் பதமுத்தி பரபோகம் துப்பித்து சொன்னார். பரபோகம் துப்பித்துங்கிறது பதமுத்தியா கொள்ளணும். ஆகவே அவர்கள் அந்த தானம் செய்ததற்கே பதமுத்தியை பெற்று அதுக்கப்புறம் பாசத்தை அறுப்பதற்கு வாயிலாக தவ நிறைந்த பிறவியிலே அவர் பிறவியினையும் பெறுவார்கள். பெற்று அப்புறம்தான் சரியக்கிரியவங்களை செய்கின்றார்கள். அது விரைவாக செய்வார்கள். ஏன்னா அந்த தானம் செஞ்சதுனாலே அவர்களுக்கு பக்குவம் வந்துவிட்டது. விரைவாக செய்வார்கள். அதான் பக்குவம் மிகுதி பாட்டார் சரியக்கிரியா யோகம் எளிதிற் கைகூடி முற்று பெறுவன அன்றி ஏனோர்க்கு போல கால நீட்டிப்பும் அருமையும் உடையன அல்ல என்பார். சரியக்கிரியா யோகம் தண்ணிலும் சாராமே என்றார் ஆகலின். அந்த கருத்து விரைவாக செய்வார்கள் என்ற கருத்துலதான் சாராமே சாராமலேயே என்று சொன்னார். ஆகலின் சரியக்கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தார் சிவனுடைய சேர்வர் என மேற்கூறிய சோபான முறையோடு முரணாமை இருக்க. எனவே முந்தைய பாடல்ல இந்த அதிகரணத்தின் முதல் பாடல சொன்னதோடு அந்த படிமுறையில வைத்து சொன்னதோடு இது முரண்படாது. சரியக்கிரியா யோகம் செலுத்திய பின் தான் ஞான பேச்சினை பெற முடியும். அந்த படிமுறையோடு முரணவில்லை. விரைவாக இவர்கள் முடிப்பார்கள் என்ற கருத்துல எங்கையா சரியக்கிரியோகம் எங்கையா ஏற்றுனாங்க, உடனே ஞான நெறிக்கு வந்துட்டாங்களையா அப்படின்னு கண்டவர்கள் வியக்கும் வண்ணம் ஞான நெறியை அடைவார்களாம். அதான் சரியக்கிரியோகம் தண்ணீரும் சாராமே என்றார். ஆக இப்போ இந்த பாடலுக்கு இது முன்னால மூணு பாடலும் சேர்த்து நாலு பாடல்கள், அதாவது எழுஞ்ஞான பூசையாகிய ஐவகை ஞான வேள்வியை சொல்லக்கூடிய பாடல், அதுல உண்மை ஞானம் ஆவன கேட்டல் சிந்தித்தால் தெளிதல் நிட்டை சொல்லக்கூடிய அடுத்த பாடல், அதுக்கப்புறம் பசுபுண்ணிய சிவபுண்ணியங்களை வந்து அவற்றின் ஏற்றதாழ்வு கூறிய முந்தைய பாடல், இப்போ வந்து பக்தி நெறியில் நின்றவர்கள் பெறக்கூடிய பேர் சொல்லக்கூடிய பாடல், இந்த நான்கு பாடல்களின் மூலமாகவும் நாம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய பேர் என்ன என்றால், ஐவகை ஞான வேள்வி ஆற்றின ஒரு பெரும் பயன் என்ன, அது அந்த ஞான வேள்வியை சொன்ன பாடல், ஞான நூல் தானே ஓதல் ஓதுவித்தல் இல்லையா, அது வந்து இறைவன் அடியே அடைவிக்கும்னு சொன்ன ஞானவேள்வி ஆற்றினோர். அதுக்கப்புறம் சரியை முதலியவற்றில் சரித்தோர் பெரும் பயன் என்ன, அப்புறம் இந்த பாடல சிவஞானிகளுக்கு தானம் செய்வதை சொல்வதன் மூலமாக பக்தி நெறியில் நின்றோர், அது மாதிரியான பக்தி நெறியில் நின்றோர் பெரும் பயன் என்ன, இதெல்லாம் உணர்த்தும் முகத்தால என்ன உண்மை ஆசிரியர் முடிவான உண்மையை சொல்றாருனா, என் நெறியில் நின்றாலும் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் அதன் நெறியில இருந்தாலும் சரி, அப்புறம் சரியக்கிரிய யோகன் அதுக்கு முந்தைய நிலையில் இருந்தாலும் சரி, அது சரியக்கிரிய யோகம் கூட தெரியாம பக்தி நெறியிலே இருந்தாலும் சரி, எல்லா நெறியில் இருப்பவர்களும் ஞானத்தை பெற்றுதான் வீடு பேறு பெற முடியும், அந்த ஞான நெறியாகிய சன்மார்க்கம் இன்றியமையாத சிறப்புடையது எல்லாருக்கும் என்பதைத்தான் அந்த நான்கு பாடல்களையும் வலியுறுத்துகின்றார் ஆசிரியர் என்பதை இந்த விசேட உரை குறிப்பு சொல்கின்றது. அதை பார்க்கலாம். இவை நான்கு செய்யுளானும் ஐவகை வேள்வி ஆற்றினோர் பெரும் பயனும், சரியை முதலியவற்றில் சரித்தோர் பெரும் பயனும், சிவஞானிகற்கு செய்யும் தானப்பெருமை குறுமுகத்தால், பக்தி நெறியில் நின்றோர் பெரும் பயனும் உணர்த்தும் முகத்தானே, இவற்றையெல்லாம் உணர்த்துகின்ற முறையிலே ஆசிரியர் முடிவாக என்ன சொல்கின்றார், என் நெறியின் நின்றோர்க்கும் வீடு வேறு எய்துதற்கன் ஞான நெறியாகிய சன்மார்க்கம் இன்றியமையா சிறப்பிற்று என்பது கூறப்பட்டது. என் நெறியில் நின்றோர்க்கும் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் அந்த நெறியில் பொது ஞான நெறியில் நின்றோர்க்கும் அந்த அளவுக்கு வரல, சரியை கிரியையோகம் தான் அந்த பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த நெறியில் நின்றோர்க்கும் அது கூட வரல, அன்போடு பக்தி நெறியில் தான் இருக்கின்றார்கள் என்றார், அந்த நெறியில் நின்றோருக்கும் எல்லோருக்கும் முடிவிலே ஞான பேரு இன்றியமையாதது, சன்மார்க்கமாகிய அந்த ஞானம் இன்றியமையாதது, ஞான நெறியும் அடைந்துதான் அவர்கள் நாதன் திருவடி அடைய முடியும். ஆகவே ஞானத்தால் தான் வீடு வேறு என்பதை உணர்த்தி அடுத்த வாடல்ல இதை தொகுத்து உணர்த்துகின்றார் ஆசிரியர், தொகுத்து உணர்த்துகின்றார். தொகுத்து உணர்த்துகின்ற இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமன் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர், அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் உயர் மெஞ்ஞானந்தான் ஆனத்தால் அது போவது அலர்கதிர் முன் இருள்போல், அஞ்ஞானம் விட பந்தம் அரும் முத்தியாகும், ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பர் என்று கூறுகின்றது. என்ன நான்மறைகள் புராணம் நல்ல சிவாகமம் இவையெல்லாம் சொல்வது என்ன, ஞானத்தால் தான் வீடு வேறு, இதுதான் வேத ஆகமங்கள் புராணங்கள் எல்லாவற்றிலும் ஒருமுகமாக சொல்லப்படும் கருத்து, ஞானத்தால் தான் வீடு வேறு. அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை மறுக்கின்ற குறைபாடுடையவர்களை நாம என்ன சொல்ல முடியும், இந்த ஊனத்தார் என்கடவர் அவர்களுக்கு என்ன சொல்லி உணர்த்த முடியும், அவர்களை நாம் தெளிவிக்க முடியாது. இத்தனை மெய்நூல்கள் ஒன்று ஒன்றாக எடுத்து சொல்லியும் இவர்கள் கேட்கவில்லையே, நாம சொல்லியா கேட்கப் போகின்றார்கள் என்ற கருத்திலே சொல்கின்றார் ஆசிரியர். ஊனத்தால் என்கடவர் என்ன, ஞானத்தால் விடுவர் என்ன சொல்வார்கள், தீக்கையாலே நேரடியாக விடுவர் அடைந்திடலாம், தீக்கை அவசியம் அதுல வந்து ரெண்டாவது கருத்து கிடையாது, ஆனா தீக்கையும் ஞான நிலைக்கு உயர்த்தும், ஞான நிலை தான் நேரடியாக விடுவேர் அருளும், தீக்கை வந்து நேரடியாக விடுவேர் அருளாது, நேரடியாக நீர் விடுவேர் அருளும்னு சொன்னால் சில இடங்களை சொல்லியிருக்கலாம், சார்வநூல் சிவபிரகாசம் போன்றவற்றை சொல்லியிருக்கலாம் இல்லையா, தீக்கையினாலே விடுவேறு எடுக்கணும், ஞானத்தின் வாயிலாக விடுவேறு தருந்ததான் உட்கருத்து, நேரடியாக தரணும் என்பது கருத்தன்று. இப்ப பணம் வந்தால் பசி தீரும் அப்படின்னு சொல்றாங்க, பணம் வந்தா பணத்தையே சாப்பிட்டா பசி தீர்த்துக் கொள்ள முடியும், பணத்தை கொண்டு உணவை வாங்கி தான் பசி தீர்க்க முடியும், உணவு தான் நேரடியாக பசி தீர்க்க முடியும், இந்த உணவை பெறுவதற்கு பணம் வந்து துணையாகின்றது, அதுபோல் ஞானத்தால் தான் நேரடியாக விடுவேறு, அந்த ஞான பேற்றுக்கு இந்த தீக்கை துணையாகின்றது. ஆகவே தீக்கையே வந்து என்ன செய்யும், முத்தி அருளும், என்ன நம்ம ஐவகை வேள்வி முதலிய கண்மங்களே அந்த கண்ம வேள்வி தவ வேள்வி சப வேள்வி அவையே வீடு வேறு தரும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் வந்து பொருந்தாது, வேத ஆகம புராணங்களோடு முரணுகின்ற கருத்து. ஆகவே அப்படி சொல்கின்றவர்களுக்கு நாம் எப்படி தெளிவிக்க முடியும், ஊனத்தார் என்கடவர், அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம், ஞானம் அல்லாத மற்ற எல்லாம் அஞ்ஞானம்தான் இல்லையா, என்ன அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்ள செய்யப்படும் முயற்சிகள்னு சொல்லலாம், ஆனா அஞ்ஞான நிலையில் இருந்து கொண்டு திரோதான சக்தியாக அந்த அருளை துணை கொண்டு செய்வதுதான், ஞான நெறியில தான் அது திருவருள் சக்தி குருவாகவே வெளிப்பட்டு வருகின்றது, திருவதான நிலை நீங்குகின்றது. ஆகவே ஞான பேர் அல்லாத மற்றவர்கள் அஞ்ஞானம் தான், அஞ்ஞானத்தால உருவாகுது பந்தம் தான். சாயுஷ்யமாகிய பரமுத்தியோடு நோக்கும் பொழுது இந்த பதமுத்திகள் கூட பந்தம் தான். அதனால அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் என்றார். உயர் மெஞ்ஞானந்தாம் ஆனத்தால் அது போவது அலர்கதி முன் இருள் போல் என்றார். அலர்கதி அதாவது விரிந்த கிரணங்கள் முன்பு, விரிந்த கதிரவனுடைய கிரணங்கள் முன்பு இருள் எப்படி நீங்கி போகுமோ அதுபோல் மெஞ்ஞான உணர்வு தோன்றிய இடத்திலே அஞ்ஞான உணர்வுகள் எல்லாம் நீங்கி போகும் என்றார். கதிரவன் முன்னால் இருள் நீங்குவது போல, ஏன்னா அது மெஞ்ஞானம் ஆனதனாலே என்று சொல்கின்றார். மூன்றாம் தேதியில் ஆனத்தால் இருக்கு, அது ஆன அதனால் என்று நம்ம கொள்ளணும். ஆன அதனால் அத்தால் இருக்கு, அத்தால் என்பது அதனால் என்று கொள்ள வேண்டும். ஆன ஆனத்தால் இருக்கு, ஆண் அத்தால் இருக்கு. ஆண் என்பது ஆனன்னு கொள்ளணும், அங்கு ஒரு அகரம் தொக்கது. ஆண் என்பதோடு ஒரு ஆணாவை சேர்த்துக்கிட்டா ஆண் கூட்டர் அ ஆன. எனவே ஆன என்பதனுள் அகரம் தொக்கு நிற்கிறது. அப்புறம் அத்தால் இருக்கு, அதுல ஒரு அன்சாரியை தொக்கு நிற்கின்றது. அத்தால் அதுல அந்த அன்சாரியை இடையில சேர்த்துக்கிட்டா அதனால் ஆயிரும். இது மாதிரி திருக்குறள் ஆட்சியிருக்கின்றது. சுற்றத்தார் சுற்ற படகோடுகள் செல்வம், செல்வம் தான் பெற்றத்தார் பெற்ற பயன் என்று வரும். பெற்றத்தால் என்று சொல்லும்பொழுது பெற்ற அதனால், அதுல பெற்று என்பதுல அகரம் சேர்த்துக்கணும், தொக்கு நிற்கிறது சேர்த்துக்கணும் பெற்ற. அப்புறம் அத்தால் என்பதுல அன்சாரியை சேர்த்துக்கிட்டா அதனால், அங்க பெற்றத்தால் இருந்த மாதிரி இங்க ஆனத்தால் இருக்கு. ஆன அதனால், ஆன என்பதனுள் அகரம் தொக்கு நிற்கின்றது, அத்தால் என்பதனுள் அன்சாரியை தொக்கு நிற்கின்றது. எதற்காக? அந்த எதுகைக்காக தான். முந்தைய அடிகளை பார்த்தா ஞானத்தால் ஊனத்தால் என்று வருகிறது, அது மாதிரி ஆனத்தால் பாடியிருக்கின்றார். அங்கேயும் எதுகை நோக்கி தான் திருக்குறளையும், சுற்றத்தால் என்பதற்கு ஏற்ப பெற்றத்தால் இருந்தது. அத மாதிரி எதுகை நோக்கி, அந்த எதுகையாகிய தொடை நோக்கி விகாரத்தால் தொக்கு நிற்கின்றன என்று சொல்கின்றார். சரி, இருக்கிற இது ஒரு இலக்கண செய்தி. இப்போ கருத்துக்கு வருவோம். மெஞ்ஞானம் உணவு உதித்தால், மெஞ்ஞான உணர்வு உதித்தால் அஞ்ஞானங்கள் எல்லாம் என்ன செய்யறோம், பதமுத்தியோடு உள்ள ஆசைகள் இவையெல்லாம் கதிர் முன்னால் இருள் நீங்குவது போல மெஞ்ஞான உணர்வு முன்னால நீங்கி போய்விடும். அதனால அஞ்ஞானம் விடுதலே பந்தம் நீங்குதல், அதுவே முத்தி. அது ஞான உணர்வு உதித்தால் தானே அது அஞ்ஞானம் நீங்கும். அதனால ஞானத்தினால்தான் நேரடியாக முத்தி என்று அற்புதமாக ஆசிரியர் நிலைநாட்டிவிட்டார். சரி, அப்படி ஞானத்தால் தான் முத்தின்னு சொன்னாலும் ஞானம் ஞானம்னு எத்தனையோ சமயங்கள் சொல்கின்றனவே, அவையெல்லாம் உண்மை ஞானங்கள் ஆகுமா என்றால் அவையெல்லாம் குறைபாடு உடையவர்களாலே கூறப்படுகின்ற ஞானங்கள், போலி ஞானங்கள், அவையெல்லாம் உண்மை ஞானங்கள் அல்ல. அதான் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம். அல்லா ஞானம்னா உண்மை ஞானம் அல்லாத போலி ஞானம். அப்ப உண்மை ஞானமாவது எது? இறைவன் அடிஞானமே ஞானம் என்பர் என்றார். சிவபிரான் திருவடி ஞானம் ஒன்றே ஞானம். அதாவது சிவபிரான் திருவடி என்பது அவருடைய திருவருள், அந்த அவருடைய அறிவு, சிவபிரானுடைய அறிவு, அதுதான் திருவருள் திருவடி என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அந்த சிவனுடைய அறிவாகிய அந்த சிவஞானத்தை சாரக்கூடிய அளவுக்கு ஆன்ம அறிவு செம்மையாக வேண்டும். அந்த செம்மையோடு திகழக்கூடிய அந்த ஆன்ம அறிவு தான் உண்மையான ஞானமாகும். அதுதான் சாதன ஞானம் என்று சொல்லப்படும். இதே ஆகவே சிவஞானத்தை பொருந்தக்கூடிய ஒரு தகுதிக்கு, அது பாச முற்றிலும் நீங்கியதுதான் தகுதி இல்லையா, நம்ம அன்பு பெருகி இருப்பதுதான் தகுதி. ஆகையினாலே அந்த சிவஞானத்தோடு பொருந்தக்கூடிய வகையிலே செம்மையுற்று விளங்குகின்ற ஆன்ம ஞானம் இருக்கின்றதே, அதுதான் மெஞ்ஞானம், அதுதான் திருவடியை சார்தற்குரிய மெஞ்ஞானம். அந்த மெஞ்ஞானம் தான் உண்மை ஞானம். ஏனையோர் தார்க்கிகர் என்ன சாங்கியர் மாயாவாதிகள் இவர்கள்லாம் ஞானம் ஞானம்னு நிறைய சொல்லுவார்கள், அவையெல்லாம் வந்து உண்மை ஞானங்கள் அல்ல என்று ஆசிரியர் கூறுகின்றார். ஆகையினாலே இதிலே சொல்வது என்னவென்றால், ஞானத்தால் வீடு என்று சொல்லும் பொழுது ஞானம் ஒழிந்த ஏனையவையெல்லாம் அஞ்ஞானம்தான். அஞ்ஞானம் இருக்கும் வரை அந்த அஞ்ஞானத்தையே முடிவானது முடிவான, அதாவது அஞ்ஞானத்தையே முடிந்த முடிவுன்னு நினைக்கிறவரை மெஞ்ஞானம் தோன்றாது. மெஞ்ஞானம் எப்ப தோன்றும்னா இவற்றை கீழாக கண்டு கழித்த போதுதான் மேலான மெஞ்ஞானம் தோன்றும்னா, அதான் சன்மார்க்கம் பாடலே சொன்னார். அப்படி மெஞ்ஞானம் தோன்றிட்டா இந்த அஞ்ஞான பகுதிகள்லாம் நீங்கி போயிடும், எப்படின்னா ஒளி முன்னால இருள் நீங்குவது போல என்று ஆசிரியர் சொல்கின்றார். இதற்குரிய பொழிப்புரையினையும் விசேட குறிப்புகளையும் நாம வந்து வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு